ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
இதனுடைய பொருள் என்ன? சமய அதீதன், தத்துவ அதீதன், எல்லா விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இறைவன் இருக்கிறான். சைவம் சிவரூபமாக பலர் வழிபடுகிறார்கள், ஆனால் அவன் சிவ வடிவம் அல்ல. சிவம் என்பது சைதன்யத்தையே குறிக்கின்ற மற்றொரு சொல். விஷ்ணு என்பது சங்கு சக்கரம் கதை தரித்திருப்பவன் விஷ்ணு அல்ல, அது ஒரு ரூபம். விஷ்ணுவுக்காக அந்த விஷ்ணுவினுடைய ரூபமாக நாம் சொல்லுகிறோமே தவிர, உண்மையில் விஷ்ணு ரூபம் என்பது அதிஷ்டான சைதன்யமாகவே சொல்லப்படுகிறது. சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே, சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோஷ்ச ஹிருதயம் சிவஹா என்று சொல்லுகிறார்கள். கோகர்ணத்தில் கோயிலுக்கு போனால் இதை சொல்லிதான் பூஜையை பண்ணுவான். அங்கே பூஜையே அந்த சொல்லி கொடுக்குறதே இப்படி தான் சொல்லுவார், சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே. சிவன்தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சிவன். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, சிவனுடைய உள்ளத்திலே விஷ்ணு இருக்கிறார், விஷ்ணுவனுடைய உள்ளத்திலே சிவன் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் ரூபபேதம், நது வஸ்து பேதம். ரூபத்தில் தான் பேதமே தவிர, ரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளில் பேதம் இல்லை. ஆகையினால என்மார்க்கங்கள் சாராத பேரறிவதாயினா, சைவமோ காணாபத்தியமோ எந்த சௌரமோ கௌமாரமோ எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அவைகளால் பாதிக்கப்படாத, அவைகளுக்கெல்லாம் உயிரை அளித்து கொண்டிருக்கின்ற, அவைகளை விளங்கச் செய்து கொண்டிருக்கிற வஸ்துவாக அப்பிரம்மம் இருக்கிறது, பேரறிவாக இருக்கிறது. எண்ணறிய மார்க்கங்கள் சார்ந்திராத பேரறிவதாய், தத்துவ அதீதன், சமய அதீதன், சமயங்களை கடந்த பொருள், தத்துவங்களை கடந்த பொருள் என்று பொருள் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு மனம் அணுகாத பூரணப் பொருள் வந்து வாய்க்கும்படிக்கு உபாயம் வருவித்து. வாக்கு மனம் அணுகாத, காலையிலேயே இதை பற்றி பார்த்தோம். அதாவது சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே என்கின்ற கருத்திலேயே பார்த்துருக்கிறோம். வாக்கு சொன்னால் சொற்கள், மனம் சொன்னால் தெரியும் உள்ளம், இது இரண்டும் அணுகாது. அதாவது தனக்கு புறம்பாக இருக்கிற பொருள்களைத்தான் வாக்கும் மனமும் அறிய முடியுமே தவிர, தன்னை வாக்கும் மனமும் அறியாது. மெய்ப்பொருள் அனைவருக்கும் ஆதாரமாக இருக்கிறது, அனைவரின் உண்மை வடிவாக விளங்குகிறது. எனவே வாக்கு மனம் அணுகாத பூரணப்பொருள் இருந்து ஒன்று தெரிகிறது, அபூர்ணமானது தான் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டும், பூர்ணமானது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டுறதில்லைங்கிறதுனால அப்படி ஒரு பொருள் இல்லைன்னு பொருள் அல்ல. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாமல் அதே சமயம் வாக்கையும் மனதையும் ஒளிர்வித்து கொண்டு ஒரு பொருள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால் எஞ்சி இருக்கிற பொருளாக அந்த பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது. இதான் நம்ம வழக்கமாக சொல்றது என்னன்னா, எல்லாவற்றையும் எது அறிகிறதோ அதை நாம் அறிய முடியாது. எப்பொருள் அனைத்தையும் அறிகிறதோ அப்பொருளை எதன் துணை கொண்டும் அறிய முடியாது. சூரியனுடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் அறிகிறோம். சூரியனை எதனுடைய துணை கொண்டு அறிகிறோம்? சூரியனுடைய துணை கொண்டு உலகப் பொருள்களையெல்லாம் அறிகிறோம். ஒளியின் துணை கொண்டு பொருள்களை அறிகிறோம். ஒளியை எதன் துணை கொண்டு அறிகிறோம்? கண்கள்னு சொல்லிடாங்க, அது தானே விளங்குகிறது. ஒளி எல்லாவற்றையும் விளக்குகிறது, விளக்கு எல்லா பொருள்களையும் விளக்குகிறது, விளக்கு தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறது. அதுபோல பரம்பொருள் அல்லது ஆத்மா பிரம்மம் எல்லாவற்றையும் விளக்குகிறது, தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறது. மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத அப்பொருளை நன்றாக உபதேசம் செய்து உவட்டாத பேரின்பமான சுக வாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க. அதனால கிடைக்கிறது என்னன்னா பரிபூரண ஆனந்தம், பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம், உவட்டாத பேரின்பம். மற்ற ஆனந்தமெல்லாம் போரும்னு கொஞ்ச நேரம் நிறுத்தி விடுறோம். சங்கீதமா போரும்ப்பா, இத்தனை நேரம் கேட்டாச்சு, என்னதான் நல்லா இருந்தாலும் போரும். சொற்பொழிவா போரும், எல்லாமே போருங்கிறோம். கேட்கணும் ஆனால் போரும், சாப்பாடா வேணும் போரும், அப்புறம் மத்தியானம் பார்த்துக்கலாம். ஆ நமக்கு அது இடையில இடையில அது போதும்னு தோன்றுகிறது, உவட்டுகிறது. சில சமயம் சில பொருளை பதார்த்தங்களெல்லாம் சாப்பிட்டா, ஜிலேபி சாப்பிட்டா ரெண்டு சாப்பிட்டா பரவாயில்ல, 25 சாப்பிட்டா எப்படி இருக்கும், திகட்டி போயிடும். வேண்டாம்னு சொன்னோம், ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும். சில பேர் ஜிலேபிக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, அதனால் அப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி. அப்போ இந்த அது திகட்டி போகிறது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஆனந்தம் இருக்க, இந்த விஷயத்தை மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதால் உண்டாகின்ற இன்பம் இருக்கிறதே, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வானம் நனிய, வையத்தின் வானம் நனிய துடைத்து. நல்ல சந்தேகமெல்லாம் போயாச்சுன்னு சொன்னால் மனசில் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு, அதில் ஒன்றும் குறவே இல்லை, திகட்டுறதில்லை. எத்தனை முறை படித்தாலும் சரி, பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. உவட்டாத பேரின்பமான சுகவாரி, பேரின்பம்ங்கிறதுலே புரிகிறது, நம்ம பேரின்பத்துக்கு எதிர்ப்பதான் நமக்கு தெரியும், அதில் தானே இருக்கும். வடை மூணு, சிறு இன்பம், சின்ன சின்ன இன்பமெல்லாம் அனுபவிக்கிறோம், சின்ன சின்ன இன்பங்கள்லாம் வருகிறது போகிறது, இது பேரின்பம். ஞானானந்தம் ஆன சுகவாரி எல்லாம் ஒன்றுதான், பேரின்பமாக விளங்குகிற சுகவாரி, சுக இன்ப சாகரம்னு விளக்கம் தர்றார். இன்ப சாகரம் ஆனந்த கடல், அதை வாய்மடுத்துன்னா அனுபவிச்சுன்னு அர்த்தம், அனுபவித்து தேக்கி திளைக்க அதிலேயே நிலைச்சிருக்கணும். விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கள், அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணி எனக்கு துன்பமில்லாத குறைவில்லாத அந்த ஆனந்தம் எனக்கு வேண்டும், அதில் நான் திளைச்சிருக்கணும். அதற்கு நீங்கள் அருள் புரிவது எப்பொழுது, எப்பொழுது நீங்கள் முன்னே தோன்றி அருள் புரியப் போகிறீர்கள் அப்படியும் பொருள் சொல்லலாம். எனக்கு இந்த ஞானமும் இந்த தெளிவும் எப்பொழுது எனக்கு உண்டாகப் போகிறது, ஏன் உண்டாகாதுன்னா, நானா இந்த உடம்பை ரொம்ப சத்தியம் நினச்சி அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கே வேதாந்தமாவது ஞானமாவது விளங்க போகிறதாவதுங்கிற மாதிரி சொல்கிறார் முதல் வரியில். இப்போ நாம் இப்படி படிச்சுட்டு வரோம், எண்ணறிய மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய் வாக்குமனம் அணுகாத பூரணப்பொருள் வந்து வாய்க்கும்படிக்கு உபாயம் வருவித்து உவட்டாத பேரின்பமான சுக வாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க நீ முன் நிற்பது என்று கான் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. எப்பவுமே இதை முதல்ல போட்டுக்கணும், சித்தாந்த முக்தி முதலே, அப்புறம் சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவேன்னு சொல்லி என் மார்க்கங்கள்ங்கிறதுல ஆரம்பித்து நீ முன் நிற்பது என்று கான் அப்படின்னு பிரார்த்தனை. இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நான் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் வரிசையாக சொல்கிறார், ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவினான் அத்வைத வாஞ்சையாதல் அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும். எல்லாம் நிறைய அபிப்பிராயங்கள்லாம் சொல்கிறார். அறிவு அவிழ இன்பம் காக்கும் வகை ஏது, இந்நாள் சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கமல்ல இவை நிற்க. அப்படி தனியாக நிறுத்தி நிறுத்தி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கோர்வையெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு இல்லை எனக்கு முடியல, இதில் கோர்வையெல்லாம் கொண்டு வர முடியாது, பாட்டை அப்படியே புரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப கனெக்ஷன் கோர்வையே வரலையே, அங்கே இருக்கே இங்கே இருக்கேன்னா, இதெல்லாம் மனசுலேருந்து தெய்வீக அனுபவத்திலேருந்து பாடுறது, இறைவனுடைய அனுகிரகத்தினால் பாடக்கூடிய பாடல்கள், அதனால் அது வந்து நாம் அப்படியே புரிந்து கொண்டு அதுக்கு அந்தந்த வரிக்கு அப்படியே அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சம்பந்தமெல்லாம் போட முடியாது, இந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இதெல்லாம் சாஸ்திரம் இல்லை, இதெல்லாம் ஸ்தோத்திர ரூபமானது. சாஸ்திரத்துக்கு தான் அந்த ரூல் எல்லாம். இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் அந்த ரூல் கிடையாது. சாஸ்திரம்னு சொன்னால் இப்போ பகவத்கீதைக்கெல்லாம் ஒரு அத்தியாயத்துக்கும் இன்னொரு அத்தியாயத்துக்கும் அத்தியாய சங்கதின்னு சொல்லணும். ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் ஸ்லோக சங்கதின்னு சொல்லணும். இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்டால் சொல்லணும். கனெக்ஷன் இல்லைன்னா கனெக்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்லணும். ஏன் இந்த கனெக்ஷன் இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். இத்தனையும் சொல்லலைன்னா அது சாஸ்திரம் கிடையாது. அதெல்லாம் பகவத்கீதா சாஸ்திரம், உபனிஷத் சாஸ்திரம், பிரம்மசூத்திரம் கேட்க வேண்டாம், மகாசாஸ்திரம் சந்தேகமே கிடையாது. கைவல்ல நவநீதம் சாஸ்திரம், எல்லாம் தத்துவ சாஸ்திரம். மனுஸ்மிருதி தர்ம சாஸ்திரம், திருக்குறள் சாஸ்திரம். ஆனால் திருமந்திரம் ஸ்தோத்திரம். அவங்க சில பேர் அப்படி சொல்லுவாங்க, தோத்திரத்துக்கு திருவாச்சகம், சாஸ்திரத்துக்கு திருமந்திரம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுலேயும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது திருமந்திரம்னு எடுத்துக்கொண்டால். அதில் தேவாரமெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, அதெல்லாம் ஸ்தோத்திரம். லலிதா சஹஸ்ரநாமம்லாம் ஒரே நேரத்தில் சாஸ்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் இருக்குது. ஆகையில் சாஸ்திரம் ஸ்தோத்திரம்னு ரெண்டு பிரிவாக வைத்து கொண்டிருக்கோம் நாம். அந்த இது ஸ்தோத்திரங்கள்ங்கிற பிரிவில் தான் தாய்மானவருடைய பாடல்கள் சேருமே தவிர, சாஸ்திரங்கள்ங்கிற பிரிவில் தாய்மானவருடைய பாடல்கள் சேர்க்க முடியாது. ஏன்னா கனெக்ஷன் கிடையாது. ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் ஒன்றும் கனெக்ஷன் சொல்லணுங்கிற விதி கிடையாது. அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். நமக்கு இடையில இடையில நமக்கு அந்த புத்துணர்ச்சி, அந்த உணர்ச்சியானது தொய்ந்து போகிறது. அப்பொழுது மீண்டும் மீண்டும் இறைவனை பிரார்த்தித்து பிரார்த்தித்து நம்முடைய உணர்ச்சிகளை, அதாவது அது புத்துணர்ச்சி மிக்கதாக அதை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறோம். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா, தினம் ஒரு பாட்டை படித்தா போகிறோம், ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு பாட்டை படித்து அன்னைக்கு முழுக்க நல்லா ஆழமாக அந்த பாட்டை பற்றியே சிந்தனை பண்ணினா அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இதெல்லாம் சொல்லப்போனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல நம்ம மன, அதாவது ஒரு ரொம்ப டென்ஷனாக இருந்தால் அந்த டென்ஷன் எல்லாம் நீக்கிக்கிறதுக்கு, அதே சமயம் ஒரு உற்சாகமும் ஊக்கமும் உற்சாகத்தோடும் நாம் ஆன்மீகத்தில் விளங்குவதற்கு இந்த பாடல்களெல்லாம் பெரும் துணை புரியும், சந்தேகமே கிடையாது. ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவினான், ஆக்கப்பட்டதால் இதற்கு ஆக்கையாம், அப்படி ஒரு விளக்கம். இது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, எது இந்த உடம்பு, அதனால் இதுக்கு பேர் ஆக்கை. யாக்கைன்னு சொல்லுவாங்க, யாக்கைன்னு சொல்கிறது உண்டு, யாக்கை நிலையாமை. இன்னொரு பாடலில் சொல்ல போகிறார், இந்த பாருங்கள் இன்னொரு பாடல் அது, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப நன்றாக தான் இருக்குது. ஐந்தாவது பாடலில் முதல்ல பாருங்கள், ஐந்து வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை, நீர்மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றது என்ன, நான் அறியாத காலமெல்லாம் புந்தி மகிழ் உற உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன். அங்கேயும் சொல்றாரு, ஐந்து வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை. இங்கே இந்த கருத்தை பார்ப்போம். ஆக்கை என்னும் இடி கரை, அதாவது ஆற்றங்கரை ஓரத்தில் மணல்கள்லாம் இருக்கும், அது கொஞ்சம் நீர் பெருகிச்சுன்னா அந்த கரை இடிஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம உடம்புங்கிறார். நம்மளும் இதை வந்து பரமசாஸ்வதம் நினச்சி அதுக்கு என்னெல்லாம் பண்ணி பண்ணி காப்பாற்றிட்டுருக்கோம், எத்தனை அபிமானம் இருக்குது, நம்மளால் போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இது ரெண்டு ஒரு விசித்திரமாக தோன்றுகிறது. சில பேருக்கு வாழ்க்கையில் துன்பம் அதிகமானால் இந்த உடம்பை விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்க விரும்புகிறாங்க. ரொம்ப சௌகரியமாக இருந்தால் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்கல்ல, போக விருப்பம் இல்லை, அவர் பிரிச்சுன்னு போயிடுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, நல்ல சௌகரியமாக வாழ்க்கை போயின்ட்டு இருந்தால் இந்த உடம்பை விடுறதுக்கு நமக்கு மனசு வராது. எல்லாம் சௌகரியமாக இருக்குது, நமக்கு வீடு சௌகரியமாக இருக்குது, பணம் இருக்குது, இதாக இருக்குது. நம்ம இந்த உடம்பை விட்டுவிட்டு வேறு ஏதாவது உடம்பை எடுத்தால் இந்த பணம் கிடைக்குமா? பிசாச்சு வந்துடுத்து நம்மளை துரத்தி அடிச்சுடுவான். நமக்கு நம்ம அந்த வீட்டிலே போய் நான் தான்ப்பா அது, நான் தான் அது, நான் தான் போன இதில் இருந்தேன் அப்படின்னு எதாவது சொல்லி பாருங்கள், கிடைக்காது. அதில் இந்த உடம்பு நாம் நினைக்கிறோம், இந்த உடம்பு நாம் தான் நினச்சி நினச்சி அதை பொண்ணென காப்பாற்றுகிறோம். அதை காப்பாற்ற வேண்டியது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இது ரொம்ப சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏகப்பட்ட திட்டங்கள் போடுறோம். நம்ம பேப்பரில் ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ வந்தாச்சுன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ நம்ம ஏதாவது ஒரு பேப்பரில் தமிழ்நாட்டின் முழுவதும் போகிற ஒரு பேப்பரில் நம்ம ஃபோட்டோ வந்து ஈன்னு சிரிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக வேறு அதை கட் பண்ணி வேற வச்சுக்கிறோம். நமக்கு அபிமானம் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அபிமானம் ஜாஸ்தி இருக்கிறது. ஆக்க எனும் இடிகரையை மெய் என்ற பாவி நான், பாவிங்கிறார். இதை போய் சத்தியம்னு நம்பிட்டு இருக்கிற பாவி முட்டாளாக இருக்கேனேங்கிறார். மெய்ன்னு சொல்கிறது உபச்சார வழக்கு. பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆகையினால இதை வந்து மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இது சாதனமாக இருப்பதால் இதை மெய்யென்று உபச்சாரமாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவே மெய்யல்ல, இது முழுக்க முழுக்க எல்லாம் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல், எல்லா பொய்யும் சேர்ந்ததுங்கிறது. ஆகவே இது ஆக்க என்னும் இடி கரையை மெய் என்ற பாவி நான். இதை ரொம்ப சத்தியம் நினச்சி டாக்டர் போயிடுவேண்ணா டாக்டர், இல்லை இல்லை போக மாட்டீங்க, எப்படி உங்களை போக விட்டுறது, பயமாக இருக்கு இல்லையா, போயிடுவேணும் போயிடுவேணும் பயமாக இருக்கு. மெய் என்ற பாவி நான் புரிஞ்சுக்கல, புண்ணியம் இருந்தால் இது சரீரம் நாம் இல்லைன்னு புரிஞ்சுக்க போகிறோம். சித்வான் சாமிலாம் சொல்லியிருக்கார் கடைசி காலத்தில், அதாவது இப்போ இருக்கிறதெல்லாம் வாழ்கிறதே இப்போ போனஸ் தான்ட்டார். இப்போ அதிகமாக நான் இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் போனஸ்ஸு, என்னோடய லைஃப் முடிஞ்சு போச்சு எப்போவோ, என்னமோ கடவுள் கொஞ்சம் போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, அது எப்போ அவர் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டுனார். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம அது வந்து போக வேண்டியதுக்கு தயார்படுத்திக்கிட்டு தான் வாழும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க வயதானவங்கள்லாம் மரணத்துக்கு தயார்படுத்திக்கணும், மரணத்துக்கு தயாராக இருக்கணும், எப்போ வேணாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இளைஞர்களுக்கே அது தேவை, வயதானவர்களுக்கு தேவைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இளைஞர்களாக இருந்தாலும் சரி எப்போ வரும்னு எப்படி தெரியும், மரணத்துக்கு நிச்சயமே கிடையாது, எது எப்போ வரும் தெரியாது. எப்போ வருவார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர் தெரியுமா, பயந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எப்போ வருவார்னு தெரியாது. அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள், எந்தெந்த விஷயம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி நான், அப்படிப்பட்ட ஆள் அத்வைத வாஞ்சையாதல், நான் வந்து அத்வைத தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நானா எல்லாத்தையும் இந்த உடம்பையே சத்தியம்னு நினச்சி இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கே பரமார்த்த தத்துவமான அத்வைதம் புரிய போகிறது. அத்வைத வாஞ்சைன்னு சொன்னால் அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு விருப்பம் கொள்ளுதல், அத்வைத ஞானத்தை விருப்பம் அறிந்து கொள்வதற்கு விருப்பம் கொள்ளுதல். இதை போய் சத்தியம்னு பரமசத்தியம்னு நினைத்து கொண்டிருக்கேன், தேகத்தையே ஆத்மான்னு நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு அத்வைத ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறதுங்கிறது எப்படி இருக்குது தெரியுமா, அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும். இது எப்படி இருக்குன்னா, எங்கேயோ ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கு, அந்த கொம்பில் இருக்குது தேன் கூடு கட்டியிருக்கு, ஒரு முடவன் அந்த தேனை சாப்பிடணும்னு நினச்சா அது எவ்வளவு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னு உதாரணம் சொல்கிறார். அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும். தேகாத்ம புத்தி இருக்கிற நான் நிலையில்லாத இந்த தேகத்தில் ஆத்ம புத்தியை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கிற எனக்கு தேகத்துக்கு அதீதமான அத்வைத ஆத்ம தத்துவ ஞானத்தை பெற விரும்புகின்ற தன்மையானது முடவன் அரிய கொம்பில் தேனை இச்சித்தபடி இருக்கிறது, இச்சித்தது போல இருக்கிறது. அப்படி சொல்லிக்கிறார் தன்னை சொல்கிறார், எனக்கு தகுதி இல்லை, இன்னும் சரீரத்து மேலே எனக்கு அபிமானம் இருக்குது, ஜாத்திய அபிமானம் இருக்குது, குல அபிமானம் இருக்குது, நிறைய அபிமானங்கள்லாம் இருக்குது. நான் வந்து அபிமானத்தை கடந்த நிரபிமானமான அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வது என்பது நடக்கிற காரியமாக தோன்றவில்லை, ஆனாலும் பிரார்த்தனை பண்ணுறேன், எல்லாம் கேள்விப்படுறேன், ஆனாலும் பிரார்த்தனை பண்ணுறேன், அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும். அறிவு அவிழ இன்பம் காக்கும் வகை ஏது, எல்லாம் ஒரு இது ஒரு கருத்து முடிஞ்சு போச்சு. சரீரத்தில் எனக்கு ரொம்ப பற்று இருக்குது, நான் வந்து சரீரத்துக்கு அதீதமான அந்த ஷரீரி தேகி அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறதுங்கிறது எனக்கு நான் பண்ணுறது முட்டாள்தனமாக தோன்றுகிறது, இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த அபிமானம் போய் எனக்கு அத்வைத ஞானம் சித்திக்க வேண்டும் என்பது கருத்து. அறிவு அவள இன்பம் காக்கும் வகை ஏது? அவிழன்னு சொன்னால் இங்கே விகசிக்கன்னு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவிழ என்று சொன்னால் அவிழ்ந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவிழ என்றால் விகசிக்க, தெளிவாக விளங்க, ஞானம் ஸ்பஷ்டமாக விளங்க இன்பம் காக்கும் வகை ஏது? அதாவது ஞானானந்தத்திலேயே நிலைத்திருப்பதற்கு என்ன வழி? பிரம்ம ஞானானந்தத்திலேயே நிலைத்திருப்பதற்கு என்ன வழி? காக்கும் வகை ஏது? சரீர அபிமானம் போகணும், அத்வைத ஞானம் புரியணும், அந்த புரிஞ்சு அந்த ஞானத்தினால ஆனந்தம் பிரகாசிக்கணும், அதை நான் காப்பாற்றி வச்சுக்கணும், அதுக்கு என்ன வழி? பகவானே கொடு. இந்நாள் சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கம் அல்ல. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சரியா சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கம் அல்ல. இந்நாள்னா இதுவரையிலும் இத்தனை நாள், இந்த நாளிலே சரியை கிரியா யோகம், சரியா கிரியா யோகம் ஞானம் என்று நான்கு பாதங்கள் ஆகமங்களிலே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஆகம புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி, 28 ஆகம புஸ்தகங்களை எடுத்தாலும் ஒரு ஒரு ஆகமத்திலையும் சரியா பாதா, கிரியா பாதா, யோக பாதா, ஞான பாதான்னு சொல்லி தெள்ள தெளிவாக சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்னன்னு விளக்குகிறது. அதைத்தான் திருமந்திரமும் விளக்குகிறது என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் அப்படியே ஆகமங்களிலிருந்து எடுக்கப்பட்டவைகள், ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் விளக்கப்பட்டிருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஆகமங்கள் தான் இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் சரீரத்தினால கோவிலில் வழிபாடுகளுக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் சரியா, சரியான நடந்து காட்டுறதுன்னு அர்த்தம். சரியான சரீரத்தினால செய்கிறதுன்னு சொல்கிறோம், சரியான நடக்கிறது, உடலெல்லாம் இயக்கிறது, கோயிலை போய் பெருக்கிறது, சுவாமி துணியை துவைக்கிறது, கோயில் இருக்கிற இந்த ஆலமரம் அத்திமரம் இதெல்லாம் முளைச்சிருக்கு அதெல்லாம் பிடுங்கி எறியறது, கோவில் சம்மந்தப்பட்டது, எல்லாமே கோவில் சம்மந்தப்பட்டது தான். தனியாக நான் வந்து இது அது வேறு பெரிய கேள்வி, பசு புண்ணியம் பெரிதா இல்லை பசு புண்ணியம் பெரிதா பதி புண்ணியம் பெரிதா, ஒரு பட்டிமன்றமே நடக்கிறது. பசு புண்ணியம்னா என்னதுன்னா சோசியல் சர்வீஸ், ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம எல்லாருக்கும் விபூதி கொடுக்குறோம், அவங்களெல்லாம் நீங்களாம் ஆறுதல் சொல்கிறோம், எல்லாம் மக்களுக்கு போய் சேவை செய்கிறோம். மக்கள் சேவை சிறந்ததா, மகேசன் சேவை சிறந்ததா? மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று ஒரு சாரார் மக்கள் சேவையே மகேசன் சேவையே மக்கள் சேவை ஆகிவிடும், மகேசனுக்கு சேவை செய்தால் மக்களுக்கு சேரும். ரெண்டு குரூப் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியாது, சில பேர்லாம் இருக்காங்க. அதுக்கு பேர் அவங்க டெக்னிக்கலாக சொல்கிறது என்னென்னா பசு புண்ணியம் பதி புண்ணியம். பதி புண்ணியம்னு சொன்னால் கடவுளுக்கு செய்கிற வழிபாடுகள், அதான் அந்த சரியில் சேரும். பசு புண்ணியம்ங்கிறது ஜீவர்களுக்கெல்லாம் செய்கிறது, பசு மாட்டுக்கு புல் கொடுக்கறது, ஆடு மாடு கோழியெல்லாம் காப்பாற்றுறது, அப்புறம் ஏழையாக இருக்கிற ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுறது, ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்லேட்டு வாங்கி கொடுக்குறது, புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, வெள்ளம் வந்தால் அவங்களுக்கு சேவை செய்கிறது, ஏதாவது நோய் கடுமையான நோய் தாக்கினா சேவை செய்கிறது, எல்லாம் இருக்குது. ரெண்டும் பண்ணி ஆகணும், இது என்ன அது என்ன, அது பண்ணினாத்தான் இது பண்ணுறதுக்கு சக்தி வரும். ஆகினால பதி புண்ணியமும் தேவை பசு புண்ணியமும் தேவை. நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சாதம் வேணுமா குழம்பு வேணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? குழம்பு இல்லாட்டா பரவாயில்ல, சாதமாவது இருந்தால் பரவாயில்லன்னா சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சில சமயம் இந்த பட்டிமன்றமெல்லாம் வியவஸ்தே இல்லாத மாதிரி தோணும். எல்லாமே தேவையாக தருங்க, வாழ்க்கைக்கு தேவை நம்முடைய முயற்சியாக இறைவனுடைய அருளா, அப்படி ஒரு இது நம்ம சொல்கிறோம். இறைவனுடைய அருளே தேவை, நம்முடைய முயற்சிக்கு இடமே இல்லை அப்படி சொல்ல முடியாது. வீட்டுக்கு முக்கியம் கணவனா மனைவியான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இல்லை, இதெல்லாம் வந்து ரெண்டும் அவசியம், இது வேணுமா அது வேணுமான்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. எதற்கு சொல்கிறேன்னா, கோவிலில் போய் கோவிலில் செய்யக்கூடிய சேவைகள், கோவிலில் வந்து சுவாமி துணியை துவைக்கிறது, பெருக்கிறது, அந்த தீர்த்த தொட்டிகளையெல்லாம் ஒழுங்காக கழுவுறது, எனக்கு சொல்லணும்னு தோன்றுகிறது. இலங்கையில் நான் இப்போ கொழும்பில் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி கோவில் தூய்மை நம்ம இந்தியாவில் எங்கேயுமே என்ன தமிழ்நாட்டில் ஒரு கோயிலையும் பார்க்க முடியாது. எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் என்றைக்குமே இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒரு சந்நிதி இருக்குது சிவன் கோயிலெல்லாம், பெருமாள் கோயில் கேட்கவே வேண்டாம். அந்த சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் ஒரு நாளும் விளக்கே நம்ம பார்க்க முடியாது. அவர் இருட்டுக்குள்ளே அது என்னமோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சண்டிகேஸ்வரர்னா அந்த சாமிக்கு அந்த பக்கம் கையை தட்டுறாங்களே நிறைய பேர், அதை கையெல்லாம் ஒன்று தட்ட வேண்டியதில்லை, சும்மா கையை கும்பிட்டாலே போகிறோம். கையை தட்டுறது, நூலை பிடுங்கி போடுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தியானத்தில் இருக்காராம், கையை தட்டி எழுப்புறாங்களாம். அனாவசியமான வேலை தானே இது. எல்லா சந்நிதியிலையும் அந்த கொழும்புல பார்த்தா ஒரு ஒரு காலத்துக்கும் கோவிலை தூய்மையாக கழுவி அந்த கோவில் அவ்வளவு தூய்மையாக இருக்கு. எங்கு பார்த்தாலும் விளக்கு, ஏன்னா அது அரசாங்கம் அதில் தலையிடுறதில்லை, அதுதான் சிறப்பு. அரசாங்கம் ஒரு கோவிலையும் தலையிடுறதில்லை. அந்தந்த கோவில் சிவாச்சாரியார்களே சிறப்பாக நடத்துகிறார்கள். பல கோயில்களில் சிவாச்சாரியர்கள் தான் ஹெட்டு, பல கோயில்களில் அவங்களே சிறப்பாக நடத்துகிறாங்க கோவிலெல்லாம். எந்த சந்நிதிக்கு போனாலும் அழகான குத்து விளக்கு ரெண்டு, அழகாக ஏழு முகம் ஒம்பது முகம் எல்லாம் விளக்கு எரிகிறது எந்த சந்நிதிக்கு போனாலும். இங்கே நம்ம பணமாக உண்டியில் போயிட்டே இருக்கு, ஆனால் விளக்கை தவிர ஒன்று சாமிக்கு நைவேத்தியம் கிடையாது, விளக்கும் கிடையாது. முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடில் மன்னவர்க்கு நோய் உண்டாகும் இருக்கார் திருமந்திரத்தில். முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு நோய் உண்டாகும். இருக்கட்டும், எல்லாம் அப்புறம் இப்படி போனால் வேறு டாப்பிக்கில் போயிடும். சரியைன்னு சொன்னால் சரீரத்தினால பூ கட்டி கொடுக்கறது, சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, விளக்குக்கு திரி திரித்து கொடுக்கறது, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறது, இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது கோயிலில், ஏகப்பட்ட வேலை இருக்குது. மணி அடிக்கிறது, நல்லா வாயை திறந்து பாட்டு பாடுறது, இதெல்லாம் வந்து மேளம் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கே, சங்கு ஊதுறது, இதெல்லாம் சரியா. அப்புறம் கிரியாங்கிறது நாம் பண்ணுற பூஜைகள், அது அதிகமாக விளக்கிட்டு இருந்தால் நேரமாயிடும். நாமாகவே பண்ணுற பூஜை, நம்மளே வீட்டில் வந்து சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு தீட்சையெல்லாம் மந்திர தீட்சையெல்லாம் வாங்கிட்டு பூஜை பண்ணுறது. யோகம்ங்கிறது தியானம் பண்ணுறது. ஞானம்ங்கிறது வந்து வேதாந்த தத்துவங்களை எல்லாம் படிக்கிறது. அதான் என்ன சொல்கிறார், நிறைய பேர் இந்த சரியை கிரிய யோகத்தையெல்லாம் விட்டு விட்டார்கள், இதெல்லாம் நல்லதில்லை. இந்நாள் சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கம் அல்ல. இதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே நம்ம ஆன்மீகம் கலவாத சமுதாய சேவை என்பது பொருந்தாது. விவேகானந்தர் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஆன்மீகம் கலவாத சமுதாய சேவை பயனற்றது, ஆன்மீகத்தோடு இணைந்துதான் சமுதாய சேவை செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் இது வேண்டியதில்லை, இதுவே போகும். சாதாரணமாக என்ன சொல்கிறோம், அந்த செய்யும் தொழிலே தெய்வம், தொழிலே தெய்வம். அதனால் என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லைங்க, எங்களுக்கு வந்து கேஷ் பெட்டி தாங்க கோயில், கல்லாப்பட்டி தான் கோயில், எங்களுக்கு கடையே கோவிலுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. செய்யும் தொழிலும் தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் இல்லை, செய்யும் தொழிலும் தெய்வம், தினம் வழிபாடு செய்யத்தான் வேணும். இல்லாட்டி இவ்வளோ பெரிய கோயில்களை இருந்து கட்டுறாங்க. இதுக்கு இந்த கோவிலை கட்டின ராஜாக்களுடைய அரண்மனையெல்லாம் காணும், கோவிலெல்லாம் இன்னும் இருக்கிறது. எந்த அரசனும் இன்னொரு அரசனை தாக்கினா கோவிலை ஒன்றும் பண்ண மாட்டான், அதுக்கு ஒரு ஒரு முறை வைத்து கொண்டிருந்தார் அவர்கள். அந்த கோவிலுக்கு சில அரசர்களெல்லாம் சில நாடுகளுக்கு மாறு வேடத்தில் போய் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. சில பகைவர் அரசர்கள்லாம் நம்ம சரித்திரங்களை எடுத்து படித்தா தெரியும், சோழ அரசர்கள்லாம் பாண்டியனுக்கும் சோழ அரசர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் பகை. அந்த சோழ அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களை தரிசித்தே ஆக வேண்டும்னு அவங்களுக்கு ஒரு கொள்கை. அதுக்காக அவங்க எப்பவுமே நேராக வர்றதில்லை, மாறு வேஷத்தில் வந்து எல்லா க்ஷேத்திரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு போயிடுவான் இந்த ராஜா. அப்படிலாம் நிறைய சரித்திரங்கள் சொல்லுங்கிறது. ஆ, எத்தனை இருந்தாலும் சரி, கோவில்னு வரும்பொழுது மற்ற அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கோவில் விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கிடையாது. இருக்கட்டும். இந்நாள் சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கம் அல்ல. ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். தாய்மானவரே, சரியை கிரிய யோகத்தை விட்டுட்டு ஞானத்துக்கு போயிட்டோம், ஆனால் ஞானமோ தெளிவாக விளங்கலை, தெரியுது சரியை கிரிய யோகம் சரியாக இல்லை, அதனால் விட்டுருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கணும், அதை விடக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இன்னும் விசேஷம், ஞானத்துக்கு போனால் ஞானமே சரியினால் கொடுப்பதும் கிரியினால் கொடுப்பதும் யோகத்தினால் கிடைக்கிற பலனும் கொடுக்கும் என்றும் ஒரு கட்சி. இதெல்லாம் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. அதாவது சரியையினால் என்ன பயன் கிடைக்குமோ, கிரியையினால் என்ன பயன் கிடைக்குமோ, யோகத்தினால் என்ன பயன் கிடைக்குமோ, அது கண்டிப்பாக ஞானத்தினால் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தாய்மானவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் வந்து படிப்படியாக ஒழுங்காக போகணும், படிப்படியாக போகாமல் திடீர்னு போய் நான் வேதாந்தம் படித்தா எப்படி இருக்கும், படிப்படியாக நான் போகணுங்கிறத கருத்துப்படும்படி சொல்லுகிறார். இந்நாள் சரியை கிரியா யோக சாதனம் விடுத்ததெல்லாம் சன்மார்க்கம் அல்ல, அதெல்லாம் விட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுகிறார். சரியை கிரிய யோகத்தை எல்லாம் ஒழுங்காக பண்ணணும். இதுலேருந்து நாம் தெரிகிறது, எல்லோரும் படிப்படியாக சாதனைகளை ஒழுங்காக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு விளங்குகிறது. ஞானத்தை பெற்று அந்த ஞானத்திலே திளைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக இது அமைந்திருக்கிறது. நாம் இந்த சரீரத்திலே ஆத்ம புத்தியை விடுவதற்கு பழக வேண்டும் என்ற கருத்து இதில் வந்திருக்கிறது. ஆகவே இந்த மூன்று விஷயங்கள், சரியா கிரியா யோகம் ஞானம் என்று படிப்படியாக சாதனங்களை சாதகன் மேற்கொள்ள வேண்டும், அவன் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்திலே நிலைத்திருக்க வேண்டும், இந்த உடலில் அளவுக்கு மீறி பற்று கொள்ளல் ஆகாது, அகப்பற்றை நீக்க முயற்சிக்க வேண்டும், இது போன்ற கருத்துக்கள் இப்பாடலிலே விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த பாடலுக்கான கருத்துக்களை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இந்த அடுத்த பாடலை நாளை காலை வகுப்பிலே அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். நீங்கள் நன்றாக திரும்ப திரும்ப இந்த கருத்துக்களை சிந்தியுங்கள். ஓம் காலமொடு தேசவர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி காலடியின் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம்.